மாவீரம் அவுடம். லெப்டினன்ட் கர்னல் விசு.
வணங்குகிறோம்
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1987 சுழங்கா இந்திய ஒப்பந்தம் இந்திய படை வருகின பல வரலாற்று சம்பவங்களை கொண்ட ஆண்டு. இருப்பை பாதுகாத்தல், தலைமையை பாதுகாத்தல், கட்டமைப்பை பாதுகாத்தல், வளங்களை பாதுகாத்தல், அதே நேரம் எதிரியோடு சண்டையிடல், சுருங்கக்கூறின் கண்ணையும் பாதுகாக்க வேண்டும், இனியையும் பாதுகாக்க வேண்டும், அதே நேரம் பார்க்கவும் வேண்டும். கல்மடு, ராமநாதபுரம், கிளிநொச்சி மாவட்டத்தின் சிறு ஊர்கள். அவை காட்டுப்புறங்களை ஒரு பகுதியாகவும், நீர்த்தேக்கங்கள், மக்கள் குடியிருப்புகளை மறுபகுதியாகவும் உள்ளடக்கிய புதிய விஞ்ஞான வரவு பெற்ற அந்த மக்களின் வாழ்க்கைக்கான ஆதாரம் நிறைந்த அந்த கிராமங்கள் புலிகளின் வரவினால் புலகாங்கிதமடைந்தன. புலிகளை அவர்கள் எங்கடபடியல் என ஒரு பகுதி மக்களும், பெருசு என இன்னொரு பகுதி மக்களும் உரிமையோடு அழைத்தார்கள். விசுவுக்கு அந்த ஊர் மக்கள் வைத்த பெயர் சின்ன விசு. விடுதலை புலிகளின் அசைவுகளை எப்படியோ இந்திய படை மூப்பம் பிடித்து விடுவர். இருப்பினும் இந்திய படைகளுக்கு தண்ணி காட்டிவிட்டு காட்டுக்குள்ளே உள்ள தமது அணிகளுக்கு உணவுப் பொருட்களையும் வேறு தேவையான பொருட்களையும் எடுத்துச் செல்லும் ஒரு சில போராளிகளில் விசுவும் ஒருவன். ஒரு தொகுதி பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டுமெனில் இந்திய படையோடு பல சண்டைகள் பிடித்து செல்ல வேண்டியிருக்கும். சில வேளையில் பல சண்டைகளுக்கு பின்னர் அந்த பொருட்களை இழக்க வேண்டியும் இருக்கும். அதற்கு மேலாக பல உயிர்களையும் விலையாக கொடுக்க நேரிடும். இப்படித்தான் ஒரு நாள் நெத்தலையாற்று கரையிலிருந்து 60 பேர் கொண்ட பெண்கள் அணி ஒன்றுக்கு உணவு பொருட்கள் தீரும் நிலையில் உள்ளது என விசுவுக்கு தகவல் வந்தது. ராமநாதபுரத்தில் உள்ள ஆதரவாளர் ஒருவரின் மாட்டு வண்டியை பெற்றுக்கொண்டு போராளிகளோடு சேர்ந்து உணவுப் பொருட்களை வண்டியில் ஏற்றி காட்டு வழியை நீண்ட தூரம் பயணித்து பெண் போராளிகளின் தளத்தை அண்மித்த போது இந்திய படை அந்த முகாமை தாக்க காட்டுக்குள் இறங்கிவிட்டார்கள் என அறிந்த பெண் போராளிகள் தமது தளத்தை கைவிட்டு சென்றார்கள். அந்த தளத்தினுள் பிரவேசித்தவர்களுக்கு விடயம் விளங்கிவிட்டது. கிணற்றடி வரை சென்ற விசுவுக்கு மரம் செடிகளின் முறிவு ஒலியும் குரங்குகளின் கத்தல் ஒலியும் நிகழப்போகின்ற அனர்த்தத்தை உணர்த்திருந்தன. நிலைமையை விளங்கிக் கொண்டு சுதாகரித்துக் கொண்ட விசு, ஜூனியர்ஸ் படியில் பசியோட வருவாங்க, உடனே எடுத்து வந்த பொருட்களை கரெக்ட் சமைக்க தொடங்க ஜேம்ஸ். விசுவின் பேச்சில் இருந்த மறைபொருளை தெளிவாக விளங்கிக் கொண்ட அந்த போராளி வண்டிலை நோக்கி நடக்க தொடங்கினான். பின் மூவரும் வண்டிலை வந்தடைந்தார்கள். இவர்களின் நகர்வை கண்காணித்துக் கொண்டிருந்த இந்திய படை வண்டிலுக்கு பின்னால் பின்தொடர தொடங்கி இதனை மூவரும் நன்கு அறிந்தார்கள். பல துன்பங்களுக்கு மத்தியில் எடுத்து வந்த இந்த உணவுப் பொருட்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற விருப்பு அவர்களுக்கு. எங்களை பின்தொடராங்க மச்சான், கடைசி வரைக்கும் இப்போ எங்களை சுடமாட்டாங்க, எங்களோட தளத்தை அறியறதான் அவங்களோட நோக்கம் என்று விசு கூறிய போது வண்டிலை விட்டுவிட்டு இறங்கி தப்பி ஓடுவோம் என்று ஜேம்ஸ் கூறினார். மற்ற போராளியும் அதற்கு ஆமோதித்து வண்டில் நிறுத்தப்பட்டது. இந்திய படையின் துப்பாக்கிகள் சடசடக்க தொடங்கின. துப்பாக்கியால் சுட்டபடி அவர்கள் மூவரும் இறங்கி ஒரு பக்கமாக ஓடினார்கள். இடையில் விசு காட்டுக்குள் பாதை மாறிவிட்டார். மற்ற போராளிகள் தொட்டியடியில் ஏறிய போது விசுவை காணவில்லை. 2 பின் முல்லைத்தீவு காட்டுப்புறத்தில் ஒரு சிறு ஊரொன்றிலே விசு தனியாக ஏறினார். பின் அவர்கள் ஒன்று சேர்ந்தபோது, உங்களை நம்பிலாத மச்சான், இந்த G3 துப்பாக்கியை தான் நம்பவன் என தனது துப்பாக்கி முத்தமிட்டபடி கூறினான் விசு. சும்மா இரு மச்சான், மாடுகளை அவிட்டு விட்டவங்கள மாடு போற திசையை நோக்கி பின்னாலே போய் எங்களுக்கு மாடும் வண்டிலிருந்து தந்தவங்களும் பிடிச்சிட்டாங்களாம். இனி சனம் என்னத்தை தந்தாலும் மாடுகளை மட்டும் தராது என்று ஜேம்ஸ் சொன்னான். அதுக்கென மணிக்கு பதிலாக இனி சைனட்டை காட்டி விடுவோம் விசு கூறிய போது அந்த இடமே சிரிப்பொலியால் நிறைந்தது. இன்னும் ஒரு நாள் 1988 வைகாசி மாதம் பழைய கண்டி வீதியை இணைக்கும் கொக்காவில் சந்தியிலே இந்திய படை பதுங்கி தாக்குதலில் புலிவீரன் ஒருவனுக்கு கால் முறிந்துவிட்டது. வீதி வழியே நோயாளர் காவ வண்டியில் எடுத்துச் செல்ல முடியுமா என்ன, இல்லையே காட்டு வழி அந்த பாதைதான் முறிக்க வேண்டும். கால் முறிந்தவனுக்கு உடனடி சிகிச்சை அளிப்பதாயின் வட்டக்கச்சி செல்ல வேண்டும். போகும் வழியில் இன்னொருவனுக்கு கூட இன்னொரு இடத்தில் கால் முறியலாம். எப்படியும் போய் சேர்ந்தாலும் மருத்துவரை அழைத்து வருவது என்பது கடினமான காரியம். ஒவ்வொரு உள்ளூர் மருத்துவரையும் இந்திய படை தமது கண்காணிப்பில் வைத்திருந்தது. தோல் கொடுத்தவனை, சில வேளை உயிர் தந்தவனை, தப்பியோட வழியிருந்தும் நண்பனுக்காக சண்டையிட்டவனை, உணவு தனக்கு கிடைக்கும் வேளை நண்பனுக்காக ஒருபடி சோற்றை காய்ச்சட்டை பையினுள் வைத்து எடுத்து வருபவனை அந்த புலிவீரனை விட்டுச் செல்ல முடியுமா என்ன? மச்சான், இதனோட நான் நிற்கிறேன், நீங்கள் போய் டாக்டர் யாரையாவது கூட்டிக் கொண்டு வாங்க என்று விசு கூறிய போது அவரின் ஜீத்திரி துப்பாக்கியையும் அவனையும் நம்பி காயப்பட்ட போராளியை அவனோடு விட்டுவிட்டு சகதோழர்கள் காட்டு வழியை நகர்ந்தார். யாரோ பாதகன் எதிரிக்கு காட்டி கொடுத்து விட்டான் என்று அந்த ஊர் முழுவதும் சுற்றி வளைக்கப்பட்டது. விசுவும் காயப்பட்ட போராளியும் சிறு பட்டி ஒன்றுடன் சருகுகளால் தம்மை உரு மறைத்தபடியே அன்று முழுவதும் கிடந்தார்கள். இந்திய படையின் அந்த மனம் மூக்கை அரித்து வீடி புகை உணவு நீரின்றி இருந்து வயிற்றை குமட்டியது. அந்த என்னால் இனியும் வேதனையை தாங்கிக் கொண்டிருக்க இயலாமல் கிடக்கு. விசுவின் காதோரம் காயப்பட்ட போராளி கூறிய போது விசு அவனின் சைனியத்தை வண்டி தன்னோடு வைத்துக் கொண்டார். இந்த ஜீத்ரியில் இருக்கிற ரவ முடிஞ்ச பிறகு நீ வேண்டா குப்பிய கடி என்றான் விசு. இந்திய படையின் கண்களில் அவர்கள் அகப்படாமல் போகவே தமது சுற்றி வளைப்பை கைவிட்டு இரவே இந்திய படை தளம் திரும்பிவிட்டது. இரவானதால் நிலைமை அறிவதில் சிக்கல்கள் எழவே காலையானது மருத்துவரோடு வந்த சக போராளிகளுக்கு முழு நாளும் அவர்கள் பட்ட வேதனைகளை அவர்களின் கண்கள் சொல்கின்றன. ஊர்களில் புலிகள் அணியின் வரவு என்பதும் நடவடிக்கைகள் என்பவையும் புதியவர்கள் பிறரை போராளிகளாக புலிகள் அமைப்பில் இணைத்தன. ஓரிடத்தில் குறைந்தது 5 நாட்கள் இருந்தாலே இந்திய படைகள் மூப்பம் பிடித்து விடுவார்கள். இருந்தும் 30 புதியவர்களுக்கு அடிப்படை பயிற்சிகள் கொடுத்து போராளிகளாக்கும் பொறுப்பு விசுவுக்கு வழங்கப்பட்டது. ஆயுத பயிற்சி, அரசியல் கேள்வி, அடிப்படை தேவைகள் எல்லாமே விசுவின் கைகளில் தான். புதியவர்களுக்கு பயிற்சி முடியும் காலம் நெருங்கிக் கொண்டது. காட்டுக்குள் மீண்டும் இந்திய படைகள் இறங்க போறாங்களாம். விரைவாக செய்தி ஒன்று கிடைத்தது. ஒரு தளத்தை அமைப்பது என்பது அவ்வளவு இலகுவான பணியா? இல்லை. கிணற்றிலிருந்து மண் சுமந்த நோவே முள்ளந்தண்டிலிருந்து இன்னமும் போகவில்லை. காட்டுக்குள் பொருட்களை சுமந்தெடுத்த சுமைகள் சுகமானதல்ல. எப்படியும் எதிரியின் நகர்வை தடுக்க வேண்டும், அல்லது எதிரியம்மை அண்மிப்பதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும். சிந்தித்த விசுவுக்கு மணலாற்று காட்டிலிருந்து வந்த ஜோதி மிதிவெடிகள் நினைவுக்கு வர 1988 ஆவணி 26 அன்று புதிய போராளிகள் சிலரை அழைத்து மிதிவெடிகளை எடுத்துக்கொண்டு வாங்கோ என்று கூறியவன் தனது புதிய போராளி அணியோடு எதிரி வரலாம் என எதிர்பார்த்த காட்டின் பாதையினுடைய குறிப்பிட்ட தூரம் வரை நடந்தான். உங்களுக்கு பயிற்சியாகவும் இருக்கட்டும், அதே நேரம் எதிரிக்கு நீங்கள் வைக்கிற முதல் பொறியாகவும் இருக்கட்டும் என புதிய போராளிகளிடம் கூறிய விசு மிதிவடி வைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை அருகில் நின்று அவதானித்துக் கொண்டிருந்தான். மிதிவடி ஒன்றை புதைத்த சிவம் அதனை உரு மறைத்துவிட்டு எழுந்தபோது மரவேறொன்றின் கால் இடறுபட தான் மறைத்து வைத்த மிதிவடியின் மேலேயே தவறுதலாகவில. தான் ஒரு ஆபத்தான நண்பன் என்பதை மிதிவடி சொல்லியது. மிதிவடியின் மேல் சிவம் விழப்போகிறான் என தெரிந்ததும் சிவத்தை பிடிக்கப் போன விசுவின் வலது முழங்கைக்கு கீழ் சற்றுக்குள் கை துண்டாடப்பட்டது. இடக்கையில் வீரர்கள் அனைத்தும் சிதறின. உடல் முழுவதும் காயங்கள். சிவம் சாவோடு போராடி கொண்டிருக்க காயமின்றி தப்பியொருவன் தளத்துக்கு ஓடி சென்று தோழர்களோடு திரும்பி வந்து கொண்டிருந்த போது தன் தோழர்களை பார்த்து கையிரண்டு மில்ல மச்சான் என அரை மயக்கத்தில் கூறத் தொடங்கினான். முகத்தில் வேதனையை காட்டிக் கொள்ளவில்லை. மனதில் வேதனைகள் இல்லாதிருக்குமா என்ன? 40 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வடமராட்சி கரையோர எல்லையை நோக்கி காயப்பட்ட தம்சக தோழர்களோடு கல்மடவில் இருந்து புலிகள் அணி ஒன்று புறப்பட்டது. மெல்லிய உடற்கட்டையுடைய விசுவை சுமந்தவாறே போராளி ஒருவன் வேகமாக முன்னே நகர்ந்து கொண்டிருந்தான். தமிழ்நாடு அறுவை சிகிச்சைகள் முடிவடைந்து கைகளுக்கு போடப்பட்டிருந்த கட்டுக்களை அவிழ்க்கும் நாள் வந்தது. விரல்கள் இல்லாத இடக்கையின் பெருவிரலுக்கும் மூதிர விரலுக்கும் இடையே காணப்படும் பகுதியை வெட்டி விரல் போன்ற ஒன்றை மருத்துவர் உருவாக்கியிருந்தார். டாக்டர், எனக்கு ஒரு விரல் எப்படியும் உருவாக்கி தாங்கோ என அவன் மருத்துவரிடம் கேட்டது வீண் போகவில்லை. 1989 நடுப்பகுதியில் அந்த பனிமரத்தின் ஓலைகள் மீண்டும் அவனுக்கு தெரிந்தன. பிரிந்து சென்ற அனைத்தோடு மீண்டும் சேரும் நாள் நான் எவ்வளவோ நாட்டுக்காக செய்ய வேண்டி கிடக்கு. தனக்கென உருவாக்கிய விரலை மீண்டும் ஒருவரை பார்த்தான். அந்த பனை மரங்கள் முழுமையாக தெரிந்தன. கரை சேர்ந்த படகிலிருந்து தூக்குவா விசு அண்ணே, போராளி ஒருவன் கேட்க, என்னால முடியும் மச்சான் என்று கூறிவிட்டு கரையேறினான். அந்த பனைமரமும் உயாத அந்த கடலின் அலைகளும் தங்களோடு அவனையும் தொடர்படுத்தி பார்த்தன. 1990 போராட்டத்தின் பட்டறிவு புலிகளின் புலாமை செயற்பாட்டை நிறுவனப்படுத்த வேண்டிய தேவையினை தலைவர் அவர்களுக்கு ஏற்படுத்திய போது அதற்காக தேர்வு செய்யப்பட்ட அணியில் விசுவும் இருந்தார். 1990 இரண்டாவது இழப்போர் தொடங்கியதும் ஜால் வன்னிக்கான தரைத்தொடர்பை சிங்களப்படை ஆனையரவில் துண்டித்தது. கொம்படி பாதையை வன்னிக்கான தொடர்பான போது புலனாய்வுத் துறை போராளிகளின் போக்குவரத்து விலையினையும் பொருள் மாற்றும் விலையினையும் விசுவை பொறுப்படுத்தார். 1993 நவம்பர் 11 பூநகரி தரைப்படை மற்றும் கடற்படை கூட்டுத்தளங்கள் மீது தவளைப்பாய்ச்சல் நடவடிக்கை புலிகள் தீர்மானித்த போது வழங்கல் பணியை மேற்கொள்ளும் நடவடிக்கை பகுதியொன்றுக்கு விசு பொறுப்பாக நியமிக்கப்பட்டார். இப்படியாக அவன் பல சண்டை களங்களில் நித்திவாகி சூடினான். ஓயாதலைகள் 2, 1992 செப்டம்பர் 27 அதிகாலை 1:20 டோப் டூவை வெடிக்க முட்கம்பி வேலி துண்டாடப்படுகிறது. முட்கம்பி வேலிகளை அகற்றி உள்ளே போந்த அணிகள் ஒரு அணி விசு தலைமையிலே வலப்பக்கமாகவும் இன்னொரு அணி அறிவு தலைமையில் இடப்பக்கமாகவும் பிரிந்து சென்று 10 நிமிடங்களில் தடைகள் உடைக்கப்பட்ட பின்னிடம் பலமாக ஒரு கிலோமீட்டர் தூரமான படைவேலிகள் உடைக்கப்பட்டு பாதை கொடுக்கப்பட கண்டுவீதியை துண்டாடுமணி தனது வேலையை சரிவரச் செய்தது. நாலு திசைகளிலிருந்தும் புலியணிகளின் பாய்ச்சலாலும் அருகனை வீச்சாலும் அடித்தளம் சிதைந்து கொண்டிருந்தது. பெட்டையான இடங்களின் ஊடாக முன்னேறிய விசுவின் அணி உருத்திரபுரம் வீதியின் அருகே இருந்த அந்த மாடிவீட்டின் பக்கத்து காவலரணையும் கைப்பற்றியிருந்தது. நேரம் பகல் 1:30. முதல் நாள் இரவு முழுவதும் விழித்திருந்து சண்டையிட்ட களைப்பு ஒவ்வொரு போராளியின் முகத்திலும் தெரிந்தது. விசு காவலரன் ஒன்றுக்குள்ளே இருந்தார். எதிரியின் துப்பாக்கி ரவைகள் காவலரனில் பட்டு தெரித்துக் கொண்டன. காவலரனின் ஓட்டையினூடே உள்ளே ரவையொன்று பட்டு தெரித்து விசுவின் மார்பை துளைத்தது. அந்த நிமிடம் நடக்கப் போதே விசு உணர்ந்தான். தன் கோல் குமாண்டோ துப்பாக்கி அருகில் நின்ற போராளியிடம் கொடுத்தான். தம்பி, பிடிச்ச இடங்களை திரும்ப அவன் பிடிக்க விடாதேங்கோ. நிலைமையை அறிவுக்கு தெரியப்படுத்துங்கோ. அவர் கூறிக்கொண்டிருக்கும் போதே மெல்ல மெல்ல அவன் உடல் இயக்கம் அந்த படைத்தல் அழைப்பின் வெற்றி செய்தியை கேட்காமலேயே நின்றுவிட்டது. விளக்கு வைத்த குளத்தில் அணியை பொறுப்படுத்த போது தன் முன்னே இருந்த இரண்டு பொறுப்புகளையும் செய்து முடித்த நிறைவு அவன் முகத்தில் தெரிந்தது. 15 வருடங்கள் விடுதலைக்காக உடைத்த அந்த தீக்குச்சி வெளிச்சத்தை ஏற்றி வைத்துவிட்டு மறைந்தது. ஆம், எங்கள் மனங்களில் அவன் என்றும் நிலைத்திருக்கின்றான். லெப்டினன்ட் கர்னல் விசுவாக லெப்டினன்ட் விசுவின் மாவீர மகுடம் கேட்டோம்.
எனது நண்பனே, எந்த மனசில் நீடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா. நீ தூயிலும் கல்லறை தேச உயிரடா. எனது நண்பனே, எந்த மனசில் நினைவு தெரிந்த நாள் முதல் இருவர் மூலவு அந்த நினைவை அழைத்து தானே அழுகுது போறவு. இரவு பகலாயோய்வு இன்றி அசைந்த காற்று நீயடா. இனத்திற்காக தினமும் பாரம் சுமந்தது உந்தன் தோழடம். நண்பனே நண்பனே, தேசத்தின் சொந்தமே. எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா. நீ தூயிலும் கல்லகை தேச உயிரடா. எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா. மலரை போல மென்மை உன்னில் உண்டு எரி
நீ மலையை போலே நின்றாய் பகைவரை வென்று. கடமை தானே மனிதம் என்று கருத்து சொன்னாய் அறிஞனே. கவிதையாலே தேச வாழ்வை காதல் செய்தாய் கவிஞனே. நண்பனே நண்பனே தேசத்தின் சொந்தமே எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் நீர நினைவடா. நீ தூயிலும் கல்லகை தேச உயிரடா எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா.